ഇവിടെ പ്രശ്നത്തിക്കായി സ്തോത്രമുണ്ട്. நீங்க இங்க மத்தியில அமர்ந்திருக்கிறீங்க, உங்க சிங்காசனம் மத்தியில ஆண்டவரே. எண்ணு கிடைக்காத தூதர்கள் அமர்ந்திருக்கிறாங்கப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவராய் ஒவ்வொருவருவாய் பக்கத்துல வந்து 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 போறார் ஆண்டவரே. இங்க பரலோக நம் மத்தியில வந்திருக்கிறது ஆண்டவரே. நாங்க வணங்குகிறோம் அப்பா, நாங்க கனப்படுத்துகிறோம், நாங்க கனப்படுத்துகிறோம். எங்கள் ஆவி ஆத்மா தருகிறது உங்கள் சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம். இந்த நாள்ல எங்களுக்கு விருப்பத்தின் படி நடத்துங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ரத்தத்தினால் நாங்கள் மோதுகிறோம். எங்களை நடத்துங்க ஆவியானவர். எல்லா காரியத்தை தொடர்ந்து உடைய கருத்துக்குள்ளே ஒப்படைக்க நடத்துங்க ஆண்டவரே, நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தினுக்கு யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் இரண்டாவது அதிகாரத்தில், யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் இருந்து ஐந்தாம் வசனம் வரையும் வாசிங்க. அது வாசித்தான் வந்து சம்பவம் விளங்கக்கூடிய, இல்லாட்டா ஒரு சில வசனங்களை பார்த்துட்டு போயிருவோம். முதலாவது வசனத்தில் இருந்து ஐந்தாவது வசனம் வரையும் வாசிங்க.
சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு ஏழு பொன் விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரியாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தி நிமித்தம் இடப்படியாமல் பிரியாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆரியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆரியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனின்று நீக்கி விடுவேன்.
இன்றைக்கு செய்தியினுடைய ஒரு தலையங்கம் இருக்கும் என்று சொல்லி சொன்னா, இன்றைக்கு நானும் நீங்களும் தனிப்பட்ட ரீதியிலே எந்த நிலைமையிலே நிற்கிறோம், இன்றைக்கு நானும் நீங்களும் தனிப்பட்ட ரீதியிலே எந்த இடத்திலே மனம் திரும்ப வேண்டும், இல்லாவிட்டால் நானும் நீங்களும் தனிப்பட்ட விதத்திலே எந்த இடத்திலே எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சில காரியங்களை நான் பார்த்து கடந்து செல்லாம நான் விரும்புகிறேன். இதனால அநேக வார்த்தைகள் பழைய பாட்டில இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தினூடாக நடத்தி கொண்டு வருகிற பொழுது அவர்கள் செய்த சில காரியங்களை நாம் திரும்பவும் பார்த்து இருக்கும். அந்த இடத்திலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் இன்றைக்கு முக்கியம். தனிப்பட்ட ரீதியிலே வார்த்தை உனக்கு மாத்திரம் வருகிறது என்பதை இன்றைக்கு நிச்சயத்துக்கள் சிந்தனைகளை எங்கேயும் விடாதீங்க. வார்த்தை அசதியா எண்ணாதீங்க. இன்றைக்கு வருகிற வார்த்தைகள் தனிப்பட்ட ரீதியிலே எனக்கும் உனக்கும் தான், எனக்கு தனிப்பட்ட ரீதியிலே உனக்கு தனிப்பட்ட ரீதியிலே. இங்க வெளிப்படுத்தின விசேஷத்திலே எபேசு சபைக்கு வெளிப்படுத்தி எழுதப்படுகிறது என்ன தெரியுமா? சபையே நீ செய்த எல்லா காரியத்தையும் என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீ ஓடுகிற ஓட்டம், நாளுக்கு நாள் செய்த ஊழியங்கள் எல்லாம் என் ஆண்டவர் அவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய உன்னுடைய ஊழியத்தின் அடிப்படையிலே வைத்து தேவன் என்னை ஆசீர்வதிக்க முடியாது. என்னுடைய உன்னுடைய ஊழியத்தின் அடிப்படையிலே வைத்து தேவன் என்னை பரலோகத்துக்குள்ளே வர சொல்ல முடியாது. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், இவைகள் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன், நீ சகிக்க கூடாததை சகித்துக் கொண்டு இருக்கிறார். உனக்கு கஷ்டமான காரியங்களை நீ ஏற்று நடந்து வருகிறதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு. உன் பேரில், என் பேரில், உன் பேரில் தனிப்பட்ட ரீதியிலே தேவனுக்கு ஒரு குறைவு உண்டு. நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை, நீ ஆதியிலே வைத்திருந்த அன்பை என்றைக்கு திரும்பிப்பார். அதிலே நீ கொண்டிருந்த தேவனோடு வைத்திருந்த உறவை இன்றைக்கு இந்த நாளிலே நீ தனிப்பட்ட ரீதியிலே திரும்பிப்பா. இன்றைக்கு அந்த அன்பை விட உன்னுடைய அன்பு பெருகி இருக்கிறதா? இல்லாவிட்டால் அந்த அன்பு இன்றைக்கு அந்த நாளை விட குறைந்திருக்கிறதா? ஆதியில் இருந்த அன்பு, தேவனோடு உனக்கு தனிப்பட்ட ரீதியிலே இருந்த உறவு, தேவனோடு தனிப்பட்ட ரீதியிலே உனக்கு இருந்த ஐக்கியம், தேவனோடு தனிப்பட்ட ரீதியிலே இருந்த சம்பாஷணை இன்றைக்கும் அப்படி இருக்கிறதா? தனிப்பட்ட ரீதியிலே நீ இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக உன்னை நெருக்கிட்ட தற்பரிசோதனை என்ற தலைப்பிலே நான் இந்த செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். நாம எங்களை ஆராய்ந்து பார்க்கிறது சரியான குறைவு பாருங்க. எங்களை தேவனுக்கு முன்பாக நிறுத்தி பார்ப்பது சரியான குறைவு பாருங்க. எங்களை சபையாக தனிப்பட்ட விதத்தில் தேவனுக்கு முன்பாக நிறுத்துவது ஓ சரியான குறைவு பாருங்க. அதான் தேவன் அடிக்கடி சில காரியங்களை அனுப்ப வேண்டிய விஷயமாக இருக்கிறது. ஆதியிலே நீ எப்படி இருந்தாய்? ஆதியிலே இந்த ஊழியம் எப்படி இருந்தது? உன்னுடைய ஆட்டம் எப்படி இருந்தது? உன்னுடைய பேச்சு எப்படி இருந்தது? இன்றைக்கு எனக்கு என்ன, அது நடந்தா எனக்கு என்ன, இது என்றா எனக்கு என்ன, அவங்க அப்படின்னா அவங்களுக்கு எனக்கு என்ன? ஆதியில் ஓடின ஓட்டம், ஆதியில் ஓடின ஓட்டம் ஓடியம் இன்றைக்கு என்னங்க, இன்றைக்கு என்னங்க? உன்னுடைய ஓடியமும் உன் ஓட்டமும் அந்த வேகம் நீ தேவன் மீது வைத்திருக்கிற அன்பின் அடிப்படையிலே தான் இருக்கிறதே ஒழிய வேற அடிப்படையில நீ வச்சிருக்க முடியாது. நீ தேவன் அன்பு கூறுகிறதிலே ஸ்லோ ஆகிக்கொண்டு இருக்கிறாய் என்பது தான் அர்த்தம். தெரியுமா, ஒருவரில் நாம் அன்பு கூறுவோம் என்று சொல்லி சொன்னா அவங்களுக்காக எதுவும் செய்வோம். ஒருவரை நாம் உயிராய் நேசிப்போம் என்று சொல்லி சொன்னா அவங்களுக்காக எங்களை எதுக்கும் விட்டுக் கொடுப்போம் இல்லையா? அதான் தேவனில் வைத்திருக்கிற அன்பின் அடிப்படையிலே எங்களுடைய ஓட்டம் இருக்குது, எங்களுடைய ஊழியம் இருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆதி நிலைமை ஆரம்ப ஊழியம் அன்பு, ஓஹோ ஆராதனை ஜபக்கூட்டம் எல்லாம் ஒன்றுக்கு பின்னாலே ஒன்று இல்லையா? வசனை கேட்கிறேன்னு சொல்லிச்சுன்னா அதை விட பெரிய காரியம் நமக்கு கிடையவே கிடையாது. ஆனா இன்றைக்கு, இன்றைக்கு இந்த நாள் நமக்கு முக்கியம். இன்றைக்கு தேவன் மீது அதே அன்புள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா? அதே அன்புள்ளவர்களாய் இருக்கிறோமா? ஐயா, நம்முடைய வாழ்வில் பிரச்சனைகள், வேதனைகள், நுகங்கள், சிலுவைகள் நெருக்குகிற பொழுது தேவனுடைய அன்பை விட்டு அது நம்மை பிரிக்கத்தான் பார்க்கிறது என்பது உண்மை. ஆனால் அதன் மத்தியிலையும் உன்னுடைய அன்பு பலமாக இருக்கிறதா? அதன் மத்தியிலே உடைய அன்பு பலமாயிருக்கிறதா? ஆதியின் இருந்த அன்பை விட்டா என்று சொல்லி உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு இருக்கிறது. ஆனா என்னும் காலம் சொல்லவில்லை பாருங்க, என்னும் காலம் சொல்லவில்லை பாருங்க. நான் வருவேன், வந்து விளக்கு தந்தை நான் எடுத்து என் ஆண்டவருக்கு இன்றைக்கு இருக்கிற பெரிய ஒரு சலாக்கியம் என்ன தெரியுமா? காலம் செல்லுது. எதற்கும் ஆண்டவர் கொஞ்சம் டைம் தருகிறார். பழைய பாட்டை நாம பார்த்தோம் ஆச்சு, பழைய பாட்டில் நமக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்க, பழைய பாட்டில் இருந்து ஜனங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படவில்லை. ஆனா இன்றைக்கு உனக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய சலாக்கியம் என்ன தெரியுமா? மனம் திரும்ப சந்தர்ப்பம் இருக்கு. தேவனோடு இன்னும் நெருங்குவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஐயா, வருகிற நுகத்தின் நிமித்தமும், வருகிற பிரச்சனைகளின் நிமித்தமும், வருகிற சிலுவையின் நிமித்தமும் தேவனுடைய அன்பை குறைக்கிறதுனாலே லாபம் என்ன, நன்மை என்ன? எதுவும் கிடையாது. எதுவும் கிடையாது. நீ தேவனே அன்பு கூறாத நிமித்தமாக இன்னும் நுகத்தை வர்ஷித்துக் கொள்ளுகிறாளே ஒழிய வேறு ஒன்று ஆதியும் இருந்த அன்பு இன்றைக்கும் ஒரு பக்கத்தில் இருக்கிறது. அப்படி நாம் தேவனை நேசிக்கிறோமா? அப்படி நாம் தேவனே அன்பு கூறுகிறோமா? ஆதியில் இருந்த அன்பை திரும்ப கொண்டு வாங்க. உங்களுக்கு என்ன காலம் செல்ல, எனக்கு என்ன காலம் செல்ல, தேவன் திரும்பவும் சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுக்கிறார். அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னார். ஒரு நாள் வர நேரம் போன அன்பு மனம் திரும்புகிறது என்பதை சந்தோஷம். நான் திரும்பவும் சொல்றேன், வார்த்தை தனிப்பட்ட ரீதியிலே உங்களுக்கு தான், தனிப்பட்ட ரீதியிலே எனக்கு தான். சிந்தியாதங்க, யோசியாதங்க, சிந்தனைகளை வேறு எங்கும் விட்டுறாதீங்க. தேவ வார்த்தை உனக்கும் எனக்கும் தான். கடந்த ரெண்டு முறை, கடந்த ரெண்டு கிழமைக்கு முதல்ல தேவனுடைய வார்த்தையை எப்படி கவனிக்க வேண்டும், அதை எப்படி எப்படி கனம் பண்ண வேண்டும் சொல்லி நான் பேசுவேன். இன்னைக்கு நான் சில காரியங்களை பேசுவேன். தேவன் தேவன் மீது வைத்திருக்கிற அன்பை திரும்ப சரிப்படுத்திக் கொள்ளுங்க, திரும்ப சரிப்படுத்திக் கொள்ளுங்க, திரும்ப சரிப்படுத்திக் கொள்ளுங்க. தேவன் விளக்கு தந்தை எடுத்துக் கொள்ளாத படிக்க பாதுகாப்பு. ஏசாயா 17 அதிகாரம், ஏசாயா 17:10-11 வாக்கியம்.
உன் வெளமாகிய கண்மலையை நீ நினையாமல் உன் இரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். ஆதலால் நீ நேர்த்தியான நாட்டுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் பகற்காலத்திலே உன் நாட்டை வளரவும் விடிய காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்கள் அறுப்பாயிருக்கும். ஐயோ, கடல்கள்
அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? தேவனை என்ன செய்தாங்க? அவங்க மறந்துட்டாங்க. கண்மலையை என்ன செய்தாங்க? மறந்துட்டாங்க. இன்னைக்கு என்ன கேள்வி இருந்துச்சுன்னா, நாம் தேவனை மறந்துட்டோமா? சில பேருக்கு தேவனை மறந்ததும் தெரியாது, மறக்காததும் தெரியாது. ஏன் தெரியுமா? வளமையாக செய்கிற காரியத்தை அப்படியே செய்து கொண்டு இருக்கிறதுனால தேவனோடு நமக்கு உறவு இருக்கிறதா இல்லையான்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனா தேவனை மறந்து நீ ஒரு காரியத்தை செய்து அதில் வெற்றி எடுக்க முடியாது. நீ தேவனை மறந்து ஒரு காரியத்தை செய்யறாலே அதுல ஆசீர்வாதம் உனக்கு வரப்போறது கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? தேவனை அடிக்கடி மறந்தாங்க. அவங்களுக்கு சரியாக எதுவும் சரி வர இல்லையோ தேவனை மறந்துடுவாங்க. நீ ரங்காளி இருமாண்டவர், உன் காரியத்தை முதல்ல பார்ப்போம். நமக்கு வந்து சரி வர இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டா என்ன நடக்கிறது? தேவத்தை மறந்துடுவோம், வாழ்க்கை மறந்துடுவோம். முதல்ல விஷயத்தை முடிப்போம். என்ன செய்தாவது அது வளரலாம், ஆனா பலம் தருகிற நாட்கள்ல என்ன செய்வாய்? நீ தண்ணீரோடு இருப்பாய். தேவனை மறந்து நீ ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறது கிடையாது. இன்னைக்கு என்னுடைய கேள்வி என்னன்னா, தேவனை நாம் மறந்துட்டோமா? இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்தார்கள். எங்களை மாதிரி ஒரு கூட்டம் தேவனை ஆராதித்துக் கொண்டு வனாந்திரத்து கூடாக வந்து கொண்டு இருந்தது. இன்னைக்கு நானும் நீயும் வனாந்திரமாகிய உலகத்தினுடாக வந்து கொண்டு இருக்கிறோம். மறப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. கேள்வி என்ன? நாம் தேவனை மறந்துட்டோமா? சூழ்நிலை நெருக்குகிறது, பிரச்சனை நெருக்குகிறது, சிலுவையோ பாரம், தேவனை மறந்துட்டமா? ஆனால் தேவன் உன்னை ஒரு காலமும் மறக்க, அதற்கு 1000 வார்த்தைகள், 1000 கரணி நமக்கு கொடுக்க. ஆனால் நாம் தேவனை மறந்துட்டமா? எரேமியா 2:32 வாசுங்கள்.
ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மனமாக்கி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து விட்டார்கள்.
என் ஜனங்கள் எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்துட்டாங்க. என்னையா அவங்களுக்கு மறந்ததே தெரியல. நீ தேவனை மறந்தது உனக்கு தெரியாது. நான் தேவனை மறக்கிறது எனக்கு தெரியாது. எண்ணி முடியாத நாட்களா தேவஜனம், யாரு இஸ்ரவேல் ஜனம், தேவஜனம் அவர் தெரிந்து கொண்ட ஜனம் தேவனை மறந்தார்கள். தேவனை மறந்தார்கள். நான் கேட்கிறேன், இன்றைக்கு நீ என்ன தேவனுடைய பணியில் பேசலாம், ஜபிக்கலாம், நல்ல ட்ரெஸ் பண்ணி வரலாம், எல்லாம் பிரமாதமாக இருக்கலாம், ஆனா நீ தேவனை மறந்துட்டியா இல்லையா? என் தேவன் உள்ளான வாழ்க்கையிலேதான் பார்த்து நியாயம் செய்கிறவர். வெளியான வாழ்க்கையிலையும் சபையின் அழகையும் பார்த்து தேவன் நியாயம் செய்வது கிடையாது. தேவன் கேட்கிறது என்ன தெரியுமா? நீ என்ன மறந்துட்டியா இல்லையா? நீ என்ன அன்பு கூறுகிறியா? அன்பு கூறுகிறோம், ஆனா ஆவியில இருந்த அன்பை விட இன்னும் அதிகமாய் அன்பு கூறுகிறோமா? சரியான கணக்கின்படி 2 வருஷத்துக்கு முதல்ல 1 கிலோ அன்பு இருந்தா இன்னைக்கு எத்தனை கிலோவா மாறணும்? 1 வருஷத்துக்கு 1 கிலோ போடுங்க, 2 கிலோனா 2 கிலோவா மாறணும். ஆனா அந்த நிலைமையில நாம் இருக்கிறோமா இல்லைன்னா அதை விட குறைஞ்சிச்சமா? அதான் ஆண்டவருடைய கேள்வி. தேவனை நாம் என்ன செய்துட்டோம்? ஒரு காலத்துல தேவனோடு தான் நடந்தோம். ஆண்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையப்பா, நீர் தான் எனக்கு எல்லாம். ஆண்டவரே, வலது பக்கத்துல எனக்கு துணியாய் நில்லுங்க. ஆண்டவரே, எல்லாம் நீங்க தான்ப்பா. கால போக்கில என்ன நடக்கிறது? கால காலமா தேவனை மறந்துட்டாங்க. ஏன் தெரியுமா மறந்தாங்க? ஒவ்வொரு நியாயமும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வருகிறது, பாடுற பாட்டோடு சேர்ந்து பாடுகிறது, வசனத்தை கேட்பது, திரும்பி போவது, தனிப்பட்ட ரீதியிலே தொடர்பு இல்லாவிட்டா என்ன நடக்கிறது? தெய்வத்தை மறந்துவிட்டது. அநேகருக்கு விருப்பம் என்ன தெரியுமா? பெய்கிற மலையிலே நனைந்து விட்டு செல்வதற்கு. ஆனால் ஒருவர் ஒருவரை நேசிப்பது என்று சொல்லினால் தனிப்பட்ட ரீதியிலே அந்த அன்பு வெளிப்பட வேண்டும். இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நீ நேசிப்பதை காண்பிக்க முடியாது. ஐயா, இந்த கூட்டத்துல நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, நீங்க இப்ப நினைங்க சரியா அன்பு கூறுறேப்பா, நீ நல்ல ஒரு பொடி சொல்லிச்சுன்னா எனக்கு என்ன தெரியும்? வழங்குதா நான் என்ன சொல்றேன்? நீ தனிப்பட்ட ரீதியில தேவனத்துல அன்பு கூற வேண்டும். நீ தனிப்பட்ட ரீதியில தேவனுக்கு காண்பிக்க வேண்டும். ஆண்டவர, உண்மை நான் மறந்து விடலப்பா, உண்மை நான் மறந்து போகல. வசனம் அருமையா கொடுத்திருக்கு இல்லையா? ஒரு பெண் தன்னுடைய வஸ்திரத்தை மறந்து விடுவாங்க. நீங்க என்ன செஞ்சீங்க? என்ன மறந்துட்டீங்க? அதையும் எப்ப? கால காலமா, நேற்று இல்ல இன்றைக்கு இல்ல, கால காலமா இல்லையா? ஏன் தெரியுமா? நுகம், வேதனை, பிரச்சனை, ஏன் தேவனை மறந்து விடுவோம்? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? தேவனை பார்ப்பதை விட பிரச்சனைகளை பார்ப்பது, தேவனை பார்ப்பதை விட தேவனோடு பேசுவதை விட பிரச்சனைகளோடு பேசுவது, தேவனோடு உறவாடுகிறதை விட பிரச்சனைகளோடு நடந்து கொள்ளுகிறது. ஐயா, 24 மனத்தியானத்துல ஒரு மனத்தியானம் 2 மனத்தியானம் தான் தேவனோடு நாம இருக்கிறோம். மிச்சம் எல்லாம் என்ன தெரியுமா நடக்கிறது? பிரச்சனையோடு தக்க பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா? தேவனை மறக்காமல் விட முடியுமா? தேவனை மறக்காமல் விட முடியுமா? உன்னுடைய அன்பின் நிலைமை எப்படி இருக்கிறது? தேவனை மறந்துட்டாயா இல்லையா? அடுத்த வசனம் வாசிங்க, ஏசாயா 30:9. ஏசாயா 30:9.
இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புருஷரும் புத்திரருமா இருக்கிறார்கள்.
அடுத்தது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? வேதத்தை கேட்பதற்கு மனதில்லாத பிள்ளைகளாக இருந்தாங்க. தேவனுடைய வசனத்தை கேட்பதற்கு என்ன அவங்களுக்கு என்ன இல்லையா, மனதில்லாமல் இருந்தாங்களா. வேதத்தை கேட்காதவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? பொய் சொல்லுவாங்க. வேதத்தை கேட்காதவர்களும் வேதத்துக்கு கீழ்ப்படியாதவர்களும் என்ன செய்வார்கள்? பொய்.
வார்த்தை எனக்கும் உனக்கும் தான், எனக்கும் உனக்கும் தான்,
இருபுறமும் கருப்புள்ள பட்டிமன் சொல்லி அதான் வேதம் சொல்லுகிறது இல்லையா. பேசுறவரையும் அறுக்கும், பேசப்படுகிறவர்களையும் அறுக்கும், அவ்வளவுதான். தேவனுடைய வசனத்தை கேட்பதற்கு விருப்பம் இல்ல. தேவனுடைய பிரசங்கம் பிரசங்கிக்கப்படுகிறதுன்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல நீ நான் கவனமாக இருக்கேன். சிந்தனை அங்கங்க விடக்கூடாது. பிரசங்கம் இங்க இருந்தா இங்க இருக்கணும், பாத்ரூமுக்கு பக்கத்துல நிக்க கூடாது. ஏன் தெரியுமா? நீ தேவனுடைய வார்த்தை அசட்டை பண்ணுகிறாய். நீ தேவனுக்கு கொடுக்கிற கனத்தை கொடுக்கவில்லை. தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு கேட்கறதுக்கு என்ன இல்ல, விருப்பம் இல்ல. இஸ்ரவேல் ஜனங்க இதைத்தான் செய்தாங்க. தேவன் ஒன்று செய்தா அவங்க ஒன்று செய்துட்டு நிப்பாங்க இல்லையா. ஆனா ஆண்டவர் பார்த்திருப்பார். போன மெசேஜ்ல பாத்தீங்க, அவங்களோட புணம் எல்லாம் எங்க தெரியுமா விழுந்துச்சு? வனாந்திரத்துல விழுந்துச்சு, வனாந்திரத்துல விழுந்துச்சு. விழுகிறதுக்கும் வர இடம் இல்லாம அவங்க புணம் என்ன செய்து வனாந்திரத்துல விழுந்தது இல்லையா. தேவ வசனத்தை கவனித்து கேட்கிறவர்களா இருங்க, தேவ வசனத்திற்கு மரியாதை செய்கிறவர்களா இருங்க. தேவ வசனம் பிரசங்கிக்கப்படுதுன்னு சொன்னா அந்த இடத்துல இருப்பதற்கு ட்ரை பண்ணுங்க, அந்த இடத்துல நிற்பதற்கு ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு முழுத்துல நாம எவ்வளவு டைம் செலவழித்து இங்க வந்திருக்கோம் தெரியுமா? ஆராதனை செய்வதற்கு, தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு எவ்வளவு டைம் செலவழித்து வந்திருக்கோம் தெரியுமா? ஐயா முக்காசி டைம் அங்கே இங்கே செலவழித்தா உனக்கு என்ன நன்மை வரப்போகுது? உங்களுக்கு தெரியுமா, நான் எனக்கு அவன் நான் பேசல, உங்களை செய்யற எல்லாருக்கும் அவன் நான் பேசுறேன். ஒரு மெசேஜ் ஆயத்துப்படுத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் உங்களுக்கு தெரியுமா? நான் மெசேஜ் கொடுத்த நாட்கள் யோசிச்சேன், என்ன ஐயா மெசேஜ் இப்ப சூப்பர் மெசேஜ் எல்லாம் எடுக்கலாம் சொல்லி. நான் உங்களுக்கு வந்து சொல்லுவா, கடைசி ஒரு வருஷத்துக்கு சூப்பர் மெசேஜ் எடுக்கலாம், அதுக்கு பிறகு மெசேஜ் எடுப்பதற்கு காத்திருக்க வேண்டிய நேரம் ஏராளமோ ஏராளம். அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துக்கொண்டு இங்க வந்தா நீ அங்க ஒரு ஆள் இங்க ஒரு ஆள் நடந்து கொண்டு தெரிஞ்சா தேவனுடைய வசனத்தை எவ்வளவுக்கு நீ கனம் பண்ணுகிற? உனக்கு கேட்க விருப்பம் இல்ல, அதான் அர்த்தம், வேற என்ன. ஆனா இங்க என்ன நடந்துச்சு? இஸ்ரவேல் ஜனங்கள் இதே காரியத்தை தான் செய்தாங்க. என்ன செய்தாங்க? தேவனுடைய வார்த்தை கேட்க விருப்பம் இல்லாம இருந்தாங்க. தேவனுடைய வார்த்தை கேட்க விருப்பம் இல்லைன்னா பொய்தான் வாயிலிருந்து வரும், வேற என்ன வரும்? ஆசீர்வாதமா வரும், பொய்தான் வரும். எரேமியா 6:10 வாசிங்க. ஒரு ஊழிக்காரன் சொன்னார், இன்னைக்கு நீ வேதத்தை சும நாளைக்கு வேதம் உன்னை சுமக்கும் சொல்லி. அருமையான வார்த்தை இல்லையா? தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கனமும் அந்தந்த நேரத்தில் அங்கங்கு கொடுக்கப்பட வேண்டும். வாசி.
அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடே பேசி எச்சரிப்பேன், அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது, அவர்கள் கேட்க மாட்டார்கள், கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையா இருக்கிறது, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை.
அதன் மேல் அவர்களுக்கு என்ன இல்லையா? விருப்பம் இல்ல. தேவனுடைய வசனம் என்று சொல்லிச்சுனா சிலருக்கு நித்திரை வருகிறது இல்லையா? தேவனுக்கு வசனம் என்று சொல்லிச்சுனா சில பேருக்கு கொட்டாவி வருகிறது இல்லையா? தேவனுடைய வசனம் என்று சில பேருக்கு மெசேஜ் இருக்கவே விருப்பம் இல்லை இல்லையா? ஏன் தெரியுமா? அது விசனமாய் தோண்டுகிறது. ஐயா இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே நடந்தது தானே இது, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே. ஆனா ஒன்ன மாத்திரம் மறந்துடாதீங்க, இது தேவனுடைய வார்த்தை, அதனுடைய மகிமை குறைந்து போக போறதே கிடையாது. உனக்கு கேட்க விருப்பம் இல்லைன்னு சொன்னா போல வசனத்தினுடைய வல்லமை குறுகி போகும் சொல்லி நினையாத, அது உடைக்க வேண்டிய இடத்துல உடைத்து செய்ய வேண்டியதை செய்துதான் ஆகும். ஆனால் அந்த பிளானுக்குள்ளே நீ மாத்திரம் தான் இருக்க மாட்டேன். தேவனுடைய செயல்பாட்டுக்குள்ளே நீ மாத்திரம்தான் இருக்க மாட்டாய். தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு இவர் வேதம் சொல்லுகிறது. அது பாலும் தேனும் ஓடுகிற தேனாக இருக்கிறதாம் இல்லையா, பொண்ணிலும் பசும் பொன்னாக இருக்கிறதாம் இல்லையா. இரவும் பகலும் தியானிங்கன்னு ஒரு ஞாயிற்றுக்கிழமையில இருந்து கேட்க தெரியாத நீ இரவும் பகலும் தியானிக்கிறாயின்னு சொல்லி ஏயா போய் சொல்ற. ஒரு ஆறாவதுங்க ஒரு மணிக்காவது இருந்து மெசேஜ் கேட்க தெரியாத நீ இரவும் பகலும் தியானிக்கிறான்னு சொல்லி ஏன் போய் சொல்ற. ஆனா வசனத்தை சொல்ல விட்டா பாருங்க, பசும் பொண்ணிலும் என்ன பொன்னானது படுது. ஆராதனை டைம்ல இருந்து ஆராதனையில இருந்து வருகிற வார்த்தைகளை கவனித்து கேட்டு அதன்படி வாழ ட்ரை பண்ணுங்க, அதன்படி வாழ ட்ரை பண்ணுங்க, எனக்கு அதன்படி வாழ ட்ரை பண்ணுங்க இல்லையா. அதுதான் சபைக்கு ஆசீர்வாதம், அதான் உனக்கு ஆசீர்வாதம், அதான் ஊழியர்களுக்கு ஆசீர்வாதம். ஊழியக்காரங்க வச்சிருக்கிற தரிசனங்கள் தேவனி சபையில நிறைவேறும் யார் உனாக நிறைவேறது. நீ வசனத்தை கேட்டு வசனத்தின்படி கீழ்ப்படுத்தி நடக்காமட்டா யார் உனாக நிறைவேறும். வசனத்துக்கு மரியாதை கொடுத்து கேளுங்க, கவனித்து கேளுங்க, கவனித்து கேளுங்க இல்லையா. ஆமோஸ் 2:4 வாசிங்க. ஆமோஸ் 2:4,
மேலும் யூதாவின் 3 பாதகங்களை நிமித்தமும் 4 பாதகங்களை நிமித்தமும் நான் அவர்கள் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினால் மோசம் போனார்களே.
வேதத்தை நீ கை கொள்ளு சொல்லி என்ன தெரியுமா நடக்கும், மோசம்தான் போவீர்கள். வேத வசனத்தை நீ நேசித்து அதற்கு கீழ்ப்படுத்து தேவனுடைய வார்த்தைக்கு நீ உன்னை அர்ப்பணிக்கலன்னு சொல்லிச்சுனா மோசம் போவார்கள். அவர்கள் பழைய பாட்டில் என்ன நடந்தது தெரியுமா, அவங்க எல்லாரும் மோசம் போனார்கள். ஏன் மோசம் போனார்கள், தேவனுடைய வார்த்தையை ஒறுத்தார்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு விருப்பம் இல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்பதற்கு விருப்பம் இல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு மடிந்து கொடுப்பதற்கு விருப்பம் இல்ல. அவர் செய்கிறார் நான் செய்வேன், இவர் செய்கிறார் நான் செய்வேன், அவர் போகிறார் நான் செய்வேன் சொல்லி நீங்க எல்லாம் மடிந்து போவீர்கள் சொல்லி வேதம் சொல்லுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க, தேவனுடைய வார்த்தையை கவனித்து கேளுங்க, தேவனுடைய வார்த்தைக்குரிய மரியாதையை செலுத்துங்க. ஐயா இந்த புத்தகம் நீ விலை கொடுத்து வேண்ட முடியாது, இந்த புத்தகம் நீ விலை கொடுத்து வேண்ட முடியாதது. இந்த வார்த்தை உங்க கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ பெரிய பாக்கியம் பெற்ற மனுஷன் அது உனக்கு தெரியுமா. ஆனா நாம என்ன செய்கிறோம், அசதியா இருக்கிறோம், அசட்டை பண்ணுகிறோம், அசட்டை பண்ணுகிறோம் இல்லையா. தேவனுடைய வார்த்தைக்கு தயவு செய்து கீழ்படி, தேவனுடைய வார்த்தைக்கு தயவு செய்து உங்களை விட்டுக் கொடுங்க, தேவனுடைய வார்த்தைக்கு உங்களுடைய இருதயத்தை திறந்து விடுங்க. அந்தந்த இடத்திலே உனக்கு வசனம் வந்தா அதை ஏற்றுக்கொள், அதுக்கு விட்டுக் கொடு, அதுக்கு மனம் திரும்பு, அதை விட்டுட்டு மும்ம நின்று இருக்காது. தேவனுடைய வார்த்தை நீ வருத்தாயின்னு சொல்லிச்சுன்னா நீங்க சடிவிலே அழுவீர்கள், சடிவிலே விழுவீர்கள். பிதாக்கள் செய்தது போல நீங்களும் செய்யாதீங்க, பிதாக்கள் செய்தது போல நீங்களும் செய்யாதீங்க. தேவனுடைய சமூகத்தில் நின்று வசனத்தை கேட்டு அதன்படி அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடங்க. ஏசாயா 5:4 வாசிங்க. ஏசாயா 5:4 வசனத்தை வாசிங்க.
நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது
என்ன.
இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம். அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதனால் முச்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாத படிக்கு மேகங்களுக்கும் கட்டளிடுவேன் என்கிறார்.
இது நான் முதல்வருக்கா இங்க பேசிருக்கேன், கனி கொடுக்கிறதுக்கு பேச. ஆனா இந்த மெசேஜுக்கு அது சரியா வருது, அதை அடுக்க வேண்டியது. முதலாவது நீ என்ன செய்யணும், உங்க அன்பை குறித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும், உங்களுடைய அன்பிலே நீ எப்படி இருக்கிறா. ரெண்டாவது, தேவனை நீ மறந்துட்டியா இல்லையா, அதை குறித்து நீ ஆராய்ந்து பா. மூன்றாவது, தேவனுடைய வாட்டி வெறுத்தீங்கன்னு சொல்லிச்சுனா நீங்க என்ன செய்வீங்க, சடுதியிலே அழிவீர்கள். நாலாவது, நீ தேவன் நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உன்னை இந்த தோட்டத்திலே நாட்டி இருக்கிறார். ஆனா நீ கசப்பான கனியை கெடுப்பா என்று சொல்லி சொன்னா நீ மிதிக்கப்பட்டு போவாய். நீ என்ன கனி கொடுக்கிறாய் என்பதை இந்த நாளில் ஆராய்ந்துப்பா. நீ என்ன கனியை கொடுக்கிறாய்? பக்கத்து மரம் கெட்ட கனியை கொடுத்தா நீ கெட்ட கனி கொடுக்கணுமா? பக்கத்து மரம் கசத்தா நீயும் கசக்கணுமா? நீ எந்த நிலைமையில இருக்கிறாய்? நீ என்ன கனி கொடுக்கிறாய்? யாருக்கு தழுவெடுக்கிறாய்? உன்னை ஆராய்ந்துப்பா, உன்னை ஆராய்ந்துப்பா. தேவன் உன்னை வைத்ததின் நோக்கம் என்ன? தேவன் உன்னை நாட்டியதின் நோக்கம் என்ன? தேவன் உன்னை ஏன் பிடித்தா? தேவன் ஏன் உன்னை அழைத்தா? நீ ஏன் இங்கே இருக்கிறாய் என்பதை ஆராய்ந்துப்பா. தேவனுக்கு கனி கொடுக்கிறாயா இல்ல மனுஷர்களுக்கு கனி கொடுக்கிறாயா? தேவனுக்கு கனி கொடுக்கிறாயா இல்ல உலகத்துக்கு கனி கொடுக்கிறாயா? தேவனுக்கு கனி கொடுக்கிறாயா? யாருக்கு கனி கொடுக்கிறாய்? ஆராய்ந்துப்பா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நீ நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நான் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறது நான் விரும்புகிற கனிகளை இவன் தர வேண்டும். ஆவிக்குரிய கனிகளை தர வேண்டும். மாம்சத்துக்குரியது அல்ல, உலகத்துக்குரியது அல்ல. ஆனாலோ இன்றைய ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஆவியின் கனிகளை விட மாம்சத்துக்குரிய கனிகள் சபைகளில் அதிகம் தெரியுமா? ஆவிக்குரிய கனிகளை விட உலகத்தின் கனிகள் சபைக்குள்ள ஏராளம் தெரியுமா? ஆண்டவர் கேட்கிறாரையா, நான் நல்ல கனிகளை தர வேண்டும் என்று சொல்லி இல்லையா உண்டாக்கினேன். நீ நல்ல கனிகளை கொடுக்காவிட்டாய் நீ மிதிக்கப்பட்டு போவாய், நீ மிதிக்கப்பட்டு போவாய். ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லைங்க, ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. உன்னை நீ வளர முடியாது படிக்கும், நீ செழிக்க முடியாது படிக்கும். முட்கள் உன்னை நெருக்கும் என்பதை நீ மறந்து விடாது. அநேகருக்கு வேதத்திலே ஆசீர்வாதம் தான் தெரியும், அநேகருக்கு வேதத்தினுடைய மறுபக்கம் தெரியாது. அதனாலதான் இன்றைக்கும் ஆசீர்வாதம் 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 தெரியுறாங்க. எவ்வாறு நீ நல்ல கனிகளை கொடுக்கல இருந்துச்சுன்னா முச்செடிகள் உன்னை நறுக்கும், உன்னை நறுக்கும். உன்னை என்ன செய்வாங்க? மிதித்து போடுவாங்க. நீ மிதிப்பதற்கு தான் கனிகள் தெரியுமா? சில கனிகளை விற்கவே முடியாது. சில கனிகளை கொண்டு யானைக்கு போடுவாங்க தெரியுமா? அது காலால எல்லாம் மிதிச்சு போட்டு நான் சாப்பிட்டு கொண்டு பலனற்றவர்களாய் போவீர்கள். ஆசீர்வாதம் மட்டும் நீ எல்லாம் ஆசீர்வாத சந்ததியாக அழைக்கப்பட்ட ஆசீர்வாதம் இல்லாதவர்களாய் போயிருவீங்க, மிதிக்கப்பட்டு போயிருவீங்க இல்லையா? ஏன் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்காத நிமித்தமாக அவங்க கொடுக்கறாங்க இல்ல, இவங்க கொடுக்கறாங்க இல்ல, அவங்க கிட்ட இல்ல, இவங்க கிட்ட இல்ல. ஏன் நீ அவங்க கொடுக்கல இவங்க கொடுக்கலன்னு சொல்லி கொடுத்து கடைசி நீ இல்லையா மிதிக்கப்பட்டு போயிருவா? நீ இல்லையா? இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க இவங்க அவங்க இவங்க அவங்க. நான் வந்து சொல்லவா, நான் இன்னைக்கு புளியான கனியை கொடுக்கணும் வைங்க, என்னுடைய கனி சரியில்லை கொடுக்கிட்டு வைங்க. ஆனா இந்தி பிரதர் சொல்றாரு காசு கனி சரியில்லை, சரி வராது, அது ஏன் அப்படி செய்யணும்? அதனால நானும் கனி நல்ல கனி கொடுக்க மாட்டேன். ஓகே, நான் இப்ப என்ன செய்யறேன்? இன்னைக்கு போய் ஆண்டவரு நான் இவ்வளவு நாளும் சரியான கனியை கொடுக்கலையப்பா, என்ன மன்னிச்சிருங்க. இன்னையிலிருந்து நான் நல்ல வனியை கொடுப்பேன். ஆனா இந்தி பிரதர் என்ன செய்வார் தெரியுமா? அவர் தொடர்ந்து சொல்லுவாரு தாசுண்ட கனி சரியில்லை, தாசுண்ட கனி தாசன் மனம் திரும்பியது இந்தி பிரதருக்கு தெரியாது. இப்ப என்ன பிரச்சனை வரப்போது? நாளைக்கு தேவனுடைய வருகை வருதுன்னு வை, என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? மற்றவர் என்ன செய்கிறான்னு சொல்லி உனக்கே யா, நீ என்ன செய்கிறாய் என்பதை முதல்லப்பா கனியை நீ கொடு. ஆவிக்குரிய கனி தனிப்பட்ட மரங்களாக நீங்க நீங்க கொடுக்கணும். பக்கத்து கனியை பார்க்காதே, நீ 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 நான் 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 தனிப்பட்ட விதத்திலே தேவனுக்கு கனி கொடுக்க வேண்டும். நான் நம்புறேன் ஆண்டவர் ஆளுக்கு தனிப்பட்ட ரீதியிலே ஒரு கூட வச்சிருப்பாருன்னு நான் நம்புறேன். நான் கனி என்ற ரீதியிலே நான் அப்படி அப்படி கற்பனை பண்றேன். ஒரு ஆவியும் கனி எப்படி கூடைக்கு போடுறேன்னு சொல்லி கேட்காது. தனிப்பட்ட ரீதியிலே எனக்கு ஒரு கூட, இந்தி பிரதருக்கு ஒரு கூட, ஜோசப் பிரதருக்கு ஒரு கூட, எல்லாருக்கும் கூட இருக்கும் இல்லையா? இன்னொரு பக்கத்துல யோசித்து பார்த்தேன், இன்னும் ஒரு கூட இருக்கு. அது எந்த கனிக்கு தெரியுமா? உலகத்தின் கனி.
அன்னைக்கு சில கூடைகள் அப்படி நிறைஞ்சி போயிருக்கு. ஆண்டவரே இந்த கனி என்ன ஆண்டவரே? இது உலகத்தின் கனி தம்பி. இந்த ரெண்டு கனி இருக்கு ஆண்டவரே. இது என்ன கனி? இதுதான் எனக்கு இத்தனை வருஷமா ரட்சித்து நடத்தினதுல இதைத்தான் தந்தாங்க எனக்கு. எப்படி இருக்கும் இல்லையா? இந்த ஆண்டவர் உன்னை வைத்து அழைத்தது என்ன தெரியுது? நல்ல கனி கொடுக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவர் சரியில்லை, அவர் சரியில்லை, அவர் சரியில்லை, அந்த கண் சரியில்லை, அந்த கண் சரியில்லை, அந்த கண் சரியில்லையோ, உனக்கு தேவையில்லாத வேலை இது. அவரு சொல்லுவார், அந்த கண் சரியில்லை, அந்த கண் சரியில்லை, அந்த கண் சரியில்லையா, யோ உன் கனி என்ன, நீ அதை கொடு. ஆகினாலே நீ அதை செய்யல என்று சொல்லி சொன்னா முற்கனு அதுக்கு பிறகு நீ விரும்பியும் தலை கொடுக்க முடியாது. ஆண்டவர் கரத்தை எடுத்துட்டாண்டு சொல்லு வாய், நீ விரும்பியும் கனி கொடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? முச்செடி உன்ன முச்செடி ஒண்ணு என்ன செய்யும்? நெருக்கு உன் பக்கத்துல வலது பக்கம் திரும்பியாலும் இடது பக்கம் திரும்பாத படிக்க ஆட்களை ஆண்டவர் வைப்பார். நீ திமிழ்வாய், அந்த நாள் திமிருவாய், ஆண்டவரை புலம்புவாய். ஆண்டவர்கிட்ட நானும் உன்னை நோக்கி புலம்பினாப்பா. ஒரு காலத்துல நான் திரும்ப திரும்ப கேட்டேன், கனிதா கனிதா கனிதா, நீ கசப்பான கனிகளை தந்தா. இன்னைக்கு உன் கனி மிதிக்கப்படுவதற்கு தான். இன்னைக்கு உன் கனி எனக்கு வேண்டாம். அது உனக்கும் எனக்கு பிரயோசனம் இல்லை. அதுக்கு தான் சொல்றோம், இன்னைக்கு வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, இன்னைக்கு வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அப்போஸ் நான் பவுல் பிரசங்கிக்கிற பொழுது திறந்த உள்ளத்தோடு வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க. வசனம் இருதத்தை திறக்கிறது நீயா நானா? இருதத்தை திறக்கிறது நீயா நானா? உன் இருதத்தை என்னால எப்படி திறக்க முடியலையா? திறந்த உள்ளத்தோடு கேளுங்க, அதுக்குரிய பலனை கொடுங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு தான் உன் பலன் எல்லாம் போகுதிய. நீ கொடுக்கிற பலன் எல்லாம் என் வீட்டுக்கு வந்து விழு. நீ கொடுக்கிற எல்லா கனிகளும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு மகிமைக்குத்தான் போகுது. நீ எடுக்கிற ஒவ்வொரு டேனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு மகிமைக்குத்தான், வேற எதுக்கும் கிடையாது. ஆகவே தேவன் விரும்புகிற கனியை கொடுங்க. ஓசியா 6:4 வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. ஓசியா 6:4
எப்ராயீமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன், உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற்காலையில் தோணும் பனியை போல ஒளிந்து போகிறது.
உன்னுடைய பக்தி இன்னைக்கு எப்படி இருக்கு? நீ தேவன் மீது வைத்திருக்கிற பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கிறது? நீ தேவன் மீது வைத்திருக்கிற அன்பு வேற, நீ தேவன் மீது வைத்திருக்கிற பக்தி வேற, இந்த பக்தி எப்படி இருக்கிறது ஐயா? காலையிலே காண்கிற மேகத்தை போலவும் காலையிலே காண்கிற பனியை போலவும் இருக்கிறது. என்ன தெரியுமா ஐயா? காலையிலே காண்கிற மேகத்தினுடைய வித்தியாசம் என்ன தெரியுமா? சூரியன் உதிக்க உதிக்க அந்த மேகம் அகன்று போய்விடும். காலையிலே இருக்கிற பனியினுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? சூரிய வெப்பம் வர வர கனி என்ன பனி என்ன செய்துவிடும்? மறைந்து விடும். உன்னுடைய பக்தி எப்படி இருக்கிறது? உன்னுடைய பக்தி தனிப்பட்ட ரீதியிலே உன்னுடைய பக்தி எப்படி இருக்கிறது? அழகான வார்த்தைகளை பேசலாம், அழகான கிறிஸ்தவர்களாக வாழலாம், அழகாக நடக்கலாம், அழகாக பேசலாம், அழகாக உழைக்கலாம், ஆனா உன் பக்தி எப்படி இருக்கிறது? தனிப்பட்ட ரீதியிலே உனக்கும் எனக்கும் தான் வார்த்தை. ஒருத்தர் ஒரு நாளைக்கு வந்து சொல்லி ஒருத்தர் பக்கத்தில் இருக்கே பார்க்கவே கூடாதுன்னு சொன்னீங்க. பக்கத்தில் இருக்க ஒருத்தர் பார்க்கவே கூடாது இல்லையா? பக்தி எப்படி இருக்கிறது? அப்போஸ் நான் பவுல் சொல்லுகிறார், பக்தி வைராக்கியம் இல்லை ஏவுகிறது. தேவனுடைய சபையை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, தேவ பிள்ளைகளை குறித்து, இன்னைக்கு ஆளுக்கால தேவ பிள்ளைகள் மீது பக்தி வைராக்கியம் இருக்குதா? மட்டுமே என்னோட நல்லா இருக்கிறோம் சொல்லி விரும்புகிறோமா? கிறிஸ்தவ சபைக்கு இல்லைன்னு சொல்லி நான் எங்க போறது? ஒருத்த ஒன்று செதுட்டா ஒன்றுக்கு சரி வர, ஒருத்த ஒன்று செதுட்டா ஒன்றுக்கு சரி வர. பக்தி வைராக்கியம் சபையை குறித்து, தேவ ஊழியர்களை குறித்து, தேவ ஜனங்களை குறித்து, தேவ ராஜ்யத்தை குறித்து, பக்தி வைராக்கியம் மேகத்தை போல இருக்க. இருக்கிறதா? இன்னைக்கு உன்னை நிறுத்தி நீ ஆராயும், இன்னைக்கு உன்னை தனிப்பட்ட நீல இருத்தி ஆராயும். எனக்கு தெரியும் இன்னைக்கு பாட்டு ஏதாவது ஒரு வசனத்துல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க ஒவ்வொருவரும் உங்களை நிறுத்தித்தான். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா உங்களை மாதிரி உங்களை ஏமாத்துற ஒரு மனுஷனும் கிடைக்க முடியாது, உங்களை மாதிரி பொய் சொல்லுகிற ஒரு மனுஷனும் கிடைக்க முடியாது. அதனால உனக்கும் நன்மை இல்ல, தேவன் ராஜ்யத்துக்கும் நன்மை இல்ல, சபைக்கும் நன்மை இல்ல. ஏதாவது ஒரு இடத்துல உன்னை இன்னைக்கு நிறுத்தணும், இதனை நிறுத்தணும். இந்த பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கிறது? என்ன நடந்தாலும் தேவ ஜனம் இல்லையா? என்ன ஜனம்? ஒரு ஊழியக்காரி சொன்னார், தேவன் பார்க்கிற விதமாக நீங்க பாருங்க. தேவன் பார்க்கிற விதமாக நீங்க பாருங்க. நீங்க யாராவது இதுவரைக்கும் தேவன் பார்க்கிற விதமாக பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதை எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்க. அப்ப தெரியும் நீங்க தேவன் பார்க்கிற விதமா பாத்தீங்களா இல்லையா? தேவன் எப்படி பாக்குற உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல எனக்கு சில வேலையில சரியான கஷ்டமா இருக்கு, அதனால பேசாம இருந்துருவீங்க. நீங்க எல்லாம் பழகிறது, ஆனா நம்முடைய மத்த சைட் உங்களுக்கு தெரியாது. தாசன் சொல்லா நீங்க தெரியறது பண்ற தாசனி வர்றது போறது வர்றது போறது தாசன் விஷயம். ஆனா அடிக்கடி ஒரு தாசன் எலும்புறது இருக்கிறது, அந்த காசுல உங்களை ஒருத்தர் நீங்க இதுவரைக்கும் கண்டிருக்க மாட்டீங்க. ஒருவேளை எங்க அம்மா கண்டிருப்பான் இல்லையா? ஆனா நீங்க உங்களுக்கு என்ன தெரிய இல்லையா? அப்ப போது எலும்பும் இருக்கும் அந்த தாசன் உங்களுக்கு தெரியா. பக்தி எப்படி இருக்கிறது? தனிப்பட்ட ரீதியில் கமராக பக்தி இருந்துச்சுன்னா எல்லாம் கையெழுத்திட்டு போயிருவாங்க இல்லையா? உங்களுக்கு எல்லாம் பக்தி இருக்காங்க எல்லாம் கையெழுத்தி ஆமேன்னு போயிருவாங்க இல்லையா? நாலு பேர் பக்தி கணிச்சு முன்னுக்கு வந்து பின்னுக்கு இருந்து கை தட்டி ஆண்டு சோத்துறோம்னு போயிருவாங்க இல்லையா? ஆனா நீ நான் தனிப்பட்ட ரீதியிலே பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கிறது? தேவனுடைய ராஜ்யத்துக்கு பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறது நிமித்தமாக நீ அநேகத்தை இழக்க வேண்டும். அது உனக்கு தெரியுமா? அநேக பக்தி வைராக்கியத்தின் நிமித்தமாக உன் பக்கத்தினாலே அநேகத்தினை இழைக்க வேண்டும். அது உனக்கு தெரியுமா? பக்தியும் தேவனுடைய அன்பும் இருக்குல்ல, தேவன் பக்கத்தில் வைக்கிற அன்பும், இது ரெண்டும் சரியான விதத்துல ஒரு மனுஷனுக்குல கிரியை செய்யும்னு சொன்னா அவருடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் வந்தாலும் அது அவனை ஒட்டிக்கொள்ளும். இன்னைக்கு என்ன தெரியுமா பெரிய பிரச்சனை? தெரியுமா பிரச்சனை எல்லாம் ஆட்கள் ஒட்டி கொண்டிருக்கு. பக்தியும் இல்ல அன்பும் இல்ல, எல்லா ஆட்கள் ஒட்டி கொண்டிருக்கு இல்லையா? அதோடையே டைம் காலங்கள் நேரங்கள் எல்லாம் போயிருக்கு இல்லையா? ஆனா அவன் பக்தி வைராக்கியம் எங்கய்யா? அவன் பக்தி வைராக்கியம் எங்க?
கல்தேயருடைய தேசத்தை பார், அந்த ஜனம் முன்னிருந்ததில்லை. அசீரியன் வனாந்தரத்திற்காக அதை அஸ்திவாரப்படுத்தினான். அவர்கள் அதன் கோபுரங்களை உண்டாக்கி அதன் அரண்மனைகளை கட்டினார்கள். அவர் அதை அழிவு கண்டு நியமித்தார். என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் கண்டுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கர்ப்பிணியா இருக்கிறது.
இங்க பாத்தீங்கன்னா இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு
தூரமாயிருக்கிறது.
இப்ப சொல்லுங்க, எல்லாரும் பாட்டு பாடலாம் இல்லையா, எல்லாரும் துள்ளி குதிக்கலாம் இல்லையா,
ஆனா உங்க இருதயம் எங்க இருக்கிறது? ஆண்டவரே, ஆவியோடும் கருத்தோடும் பாடுங்க, முழு உள்ளத்தோடு எனக்கு ஆராதனை செய்யுங்க இல்லையா, முழு உள்ளத்தோடு வாங்கப்பா என் சமூகத்திற்கு. ஆண்டவருக்கு உன் பாட்டு ராகத்தை விட உன் உள்ளம் எப்படி இருக்கு என்பதுதான் முக்கியம். ஆண்டவருக்கு உங்க உதட்டில இருந்து வருகிறதை விட உங்க உள்ளம் எப்படி, எனது உள்ளம் எப்படி இருக்கிறது, நல்ல உள்ளமா இல்லை? இதயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா, திருக்கும் கேடுள்ள, திருக்கும் கேடுள்ள இருதயமே இப்படி என்று சொல்லி சொன்னா ஆள் எப்படி இருக்கு? இருதயம் திருக்கும் கேடுள்ளது. ஆண்டவர் சொல்ற, ஐயா நீ உதட்டினால பாட்டு பாடுகிறாய் நல்லது, நீ உதட்டினாலே பக்கத்துல வருகிறாய் நல்லது, ஆனா உன் இருதயம், உன் இருதயம் எங்கப்பா இருக்கிறது சொல்லு. அநேக பாட்டு பாடுவார்கள், சிந்தனை எங்கேயோ போய்விடும். அநேக பாட்டு பாடுவார்கள், இருதயம் எங்கேயோ போய்விடும். அநேகர் ஆராதனையில நிப்பாங்க, இருதயம் எங்கேயோ போய்விடும், எங்கெங்கோ எல்லாம் போயிடும். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா, ஆண்டவர் சொல்றாரு, நீ சரி, நீ வந்திருக்கிற இடம் சரியப்பா, நீ பாடுகிற பாட்டும் சரி, ஆனா முக்கியமானது இங்க இல்லையே. இது ஆவிக்கு, ஆவியிலே மறித்த மனிதனுக்கு சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மறித்த மனிதனுக்கு சரி. நீ மாம்சத்துலதான் சாகல, அதுவும் செத்தா சரி, முடிஞ்சது அளவு. ஆவிக்குரிய மனுஷன் அவன் மறிக்க முடியும் தெரியுமா உங்களுக்கு? ஆவிக்குரிய மனுஷன் ஆவிக்கு மறிக்கிறான், அதுக்கு பிறகு மாம்சம் தான் அவனுடைய வாழ்க்கையில முழு ஆளுகி. ஆராதனைக்கு வருகிறோம், சிந்தனை இங்க இல்ல, இருதயம் இங்க இல்ல, சரீரம் மாத்திரம் இங்க இருக்கும், ஆராதனை நடக்கும் இல்லையா? என்னையா ஆவிக்குரிய நிலைமையில நீ செத்த மனுஷனுக்கு அப்பா ஆண்டவர் சொன்னார், முழுங்கத்தோடு எனக்கு ஆராதனை செய்ய, முழு உள்ளத்தோடு ஆராதனை செய்கிறவன் பக்கத்தில் இருந்து கதைச்சிட்டு இருக்க மாட்டான், பக்கத்தில் இருந்து சுரண்டி கொண்டிருக்க மாட்டான், ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஏதாவது கழிச்சு கொண்டிருக்க மாட்டான். முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறவன் நின்ற இடத்துல நின்று ஆராதனை முடியும் வரைக்கும் சரியான ஆராதனை தேவனுக்கு செலுத்துவான். தெரியுமா, பழையப்பாட்டில தேவன் இறங்கி வர்ற இடத்துல ஆட்டுக்குட்டி கூட வரக்கூடாதுன்னு சொன்னார், மிருகங்கள் அங்கெல்லாம் நிக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னார். ஆனா நாம இன்னைக்கு என்ன செய்கிறோம், நல்ல ஆராதனை செய்து கொண்டு நல்ல ஆராதனை போய்கிட்டு இருக்கும், பிரசன்னம் பிரசங்கம் பிரசன்னம் எல்லாம் வந்து ஒழுகி கொண்டே இருக்கும். நாம என்ன செய்கிறோம், ஆளையால் பார்த்து கழிச்சு கொண்டிருக்கோம், ஆளையால் பார்த்து சுரண்டி கொண்டிருக்கிறோம், அங்க இங்க தட்டி கொண்டிருக்கோம், பின்னாலும் நாள் நட நடந்திருக்கிறோம். தேவனை கனம் பண்ணாத காரியம் இது, தேவனுடைய பிரசன்னத்தை கனம் பண்ணாத காரியம் இது. வேற இதை விளக்கிறதுக்கு எதுவும் கிடையாது, வேற வழியில் சொல்லவும் முடியாது. தேவனுடைய பிரசன்னத்தை நீ கனம் பண்ணி ஆவியோடும் உண்மையோடும் ஒவ்வொரு மனுஷனும் ஆராதி பண்ணா குண்டூசி விழுகிறதும் கேட்க. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா, குண்டூசி விழுகிறது கேட்குது, ஆராதனைக்கு இல்ல. ஏன் கேட்குது, கண்ண மூடி ஆராதனை செய்யுங்கன்னு சொல்லி சொல்றேன் இல்லையா, கண்ணை முழிச்சிக்கொண்டு ஆராதனை செய்யாதே, நன்மைக்கு சொல்லுகிறோம், நன்மைக்கு சொல்லுகிறோம். கண்ணை மூடி, கண்ணை மூடி தேவனும் நீயும் ஆராதனை செய், இருதயத்தோடு ஆராதனை செய். தேவனை கனம் பண்ணுங்க, தேவனை கனம் பண்ணுங்க. ரெண்டு கிழமைக்கு கொடுத்த சில மெசேஜ்ல உங்களுக்கு சில காரியம் உங்களுக்கு வழங்கி இருக்கு. நீங்க இன்னைக்கு தேவனை சரியான விதத்துல கூப்பிடுன்னா ஒரு காலத்துல தேவனை நோக்கி நீ கூப்பிடுவா, அந்த நாள்ல தேவன் உனக்கு செவி கொடுக்க மாட்டார், தேவன் உனக்கு செவி கொடுக்க மாட்டார். நீ இன்றைக்கு தேவனை சரியாய் கனம் பண்ணி ஆவியோடு ஆத்மாவோடு உண்மையாய் தேவனுக்கு முன்பாக விழுந்து நின்று தேவனுக்கு ஆராதனை செய். அலட்சியம் பண்ணாதீங்க, பழைய ஏற்பாட்டில் இருந்த பரிசுத்த சட்டங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற சட்டம் என்ன, பழைய ஏற்பாட்டில் தேவன் கொடுத்திருக்கிற ரூல்ஸ் பாத்தீங்கன்னு இன்றைக்கு பழைய பாட்டுல தேவன் வருகிறார் என்று சொல்லி சொன்னா அதுக்கு கொடுக்கப்படுகிற ஆயத்தங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமா? இன்னைக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்களையும் நாம வருகிறோம். ஏன் வருகிறோம்? ஆண்டவரத்துல வருகிறோம். மூன்று மனுஷியான இல்லாமட்டா ஒரு நாலு மனுஷியான தேவனுடைய ஆராதனை,
இதுல உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உன்னால கண்ட்ரோல் பண்ணி தேவனுக்குள்ளே நிறுத்த முடியலன்னு சொல்லி சொன்ன.
பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். இந்த ஆராதனைக்கு இந்த ஹோலுக்குள்ள வந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஒரு மரியாதை நீங்க கொடுக்க, அதை நீங்க கனம் பண்ண, அதை நீங்க கனம் பண்ணும். ரெண்டு மணித்தாத்திக்கு முன்புக்கு ஆராதனைக்கு வந்துட்டு ஆராதனை தொடங்கின அப்புறம் இந்த ஹோலுக்குள்ள வராதிங்க. அதை நீங்க கனம் பண்ணாத ஒரு காரியம், அதை நீங்க கனம் பண்றீங்க. இல்ல தேவனை ஆராதனை சொன்னா நீங்க கனம் பண்ணும். லேட்டா வருகிறது உண்மைதான், சில காரியங்கள் நிமித்த லேட்டா நீங்க வர்றீங்க, அதுக்கு தவறு இல்ல. ஆனா நீங்க வெள்ளனியே வந்து நினைச்சு ஆராதனைக்கு வருகிற பொழுது வாட்ட சத்தமா வராதுங்க. தண்ணியெல்லாம் குடிச்சு வீட்டுல குடிங்க. இங்க வந்து அதுக்குரிய வந்தீங்கன்னா டைமுக்கு வந்து தேவனுக்கு ஆராதனை செய்யும். ஆண்டவர் பழைய பாட்டுல சரியான ஒழுங்குள்ளவர்களா இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? இப்படி இப்படி இப்படித்தான், இதுக்கு மேல இல்ல. தேவன் பரிசுத்தத்தை குறித்து பழைய பாட்டுல நீங்க வாசிங்க, நீங்க லேவிய ராகமத்துக்குள்ள வாங்க, நல்லா படிங்க, திரும்ப திரும்ப படிங்க, விளங்காத சில காரியம் படிங்க. ஆனா தேவன் சட்ட திட்டம், ஆலயத்தினுடைய சட்ட திட்டங்கள், தேவன் ஆசாரியோடு பேசி என்னென்ன செய்தார் என்பதை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்களே பயந்து போவீங்க, நீங்களே பயந்து போவீங்க. ஏன் தெரியுமா? தேவனுடைய மகிமைக்கும் தேவனுடைய கனத்துக்கும் அவர்கள் தேவனுக்கும் அப்படி பயந்து நின்றார். அப்படி பயப்படாது என்ன தெரியுமா நடந்த? உடனே ஆய் சரி, உடனே ஆய் சரி, ஆண்டவர் உடனே கரத்தை வைப்பார். இன்னைக்கு கிருபையின் காலம் இருக்கிறபடினாலதான் இந்த கதவு உங்களுக்கு எப்பவும் திறந்திருக்கிறது. இது திறக்கப்பட்டிருக்குது, இதே கதவு ஒரு நாள் பூட்டப்படும். அப்பொழுது பரம பரலோகத்துக்குள்ள நீ வர முடியாது. நான் ஜோக்கா சொல்றேன், நீ தேத்தண்ணி குடிச்சது நிமித்தம் பரலோகத்துல போகாம இருந்தா இதை போல கவலைக்குரிய ஒரு காரியம் எதுவும் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? ஆனா சிந்திங்க, நான் சொன்னேன் நீங்க சாதுவா சிரிப்புக்காக நான் சொல்லு, இதை வடிவாய் சிந்திங்க. இவனுடைய நிழல் தான் பரலோக ராஜ்யம் வருகை. தேவன் இந்த கதவு எப்பொழுதும் பூட்டி இருக்க இல்லையா? அடுத்து ஜோசப் பிரதராவது உங்களுக்கு திறப்பார் தட்டின, ஆனா அவர் டைம் இருக்குது இல்லையா? அந்த டைம்ல தேவன் திறக்கவே மாட்டார். சரியா வாங்க, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வாங்க. முழு இருதயத்தோடும் தேவனுக்கு ஆராதனை செய்யுங்க. சிந்தனைகளை சிதறடிக்காதீங்க. பிரச்சனைக்கு இருந்தா பிரச்சனை இருக்கட்டும், வீட்டுல உனக்கு நுகம் இருந்தா தள்ளி வை, உனக்கு காரியம் இருந்தா அந்த இடத்துக்கு வை. தேவனுடைய ஆராதனை தேவனுக்கு கனம் அவருக்கு மகிமை அவருக்கு கொடு. அதுக்குத்தான் நீங்க வருகிறார், அதற்குத்தான் நீங்க வருகிறார், அதற்குத்தான் நீங்க வருகிறார். தேவனை கனம் பண்ணுங்க, தயவு செய்து தேவனை கனம் பண்ணுங்க, தேவனை ஆலயத்தை கனம் பண்ணுங்க, தேவனை சமூகத்தை கனம் பண்ணுங்க. அலட்சியமா என்னாலுங்க எண்ணினால் தேவனை கூப்பிடுகிற ஒரு நாள்ல தேவனுக்கு பதில் கொடுக்க மாட்டான். ஐயோ பரிதாபம். எசேக்கியேல், எசேக்கியேல் 33:32 வாசிங்க. எசேக்கியேல் 33:31 வாசிங்க.
ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் பேரில் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன்
வார்த்தையை 33:31
ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது.
இங்க என்ன நடக்கிறது தெரியுமா? வழக்கத்தின்படி, வழக்கத்தின்படி வருகிறார்கள். வசனத்தை வழக்கத்தின்படி என்ன செய்கிறாங்க? கேட்கிறாங்க இல்லையா? ஆனா அவருடைய இருதயம் என்னவா? பொருளாசையில போயிட்டு. வழக்கத்தின்படி வருகிற ஆராதனைக்கு வழக்கத்தின்படி வார்த்தைகளை கேட்கிறோம் இல்லையா? வழக்கம் ஒவ்வொரு முறையும் இதைத்தான் செய்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு முறையும் வருகிறோம், ஒவ்வொரு முறையும் போகிறோம், ஒவ்வொரு முறையும் வருகிறோம், ஒவ்வொரு முறையும் போகிறோம், ஒவ்வொரு முறையும் வாகனத்தில் வர்றாங்க ஏத்துறாங்க, ஒவ்வொரு முறையும் வருகிறோம் இறங்குறோம் போறோம் இல்லையா? வழக்கமாக செய்யாதீங்க, கனத்தோடும் பயபக்தியோடும் செய்யுங்க.
மல்கியா மூன்றாவது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். மல்கியா மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசியுங்கள்.
மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? சதவ பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே.
சோ இந்த சத்தியம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆனா இந்த செய்தனுடைய தலையங்கம் நம்மளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறபடினாலே இந்த விஷயத்தை நாளைக்கு கொண்டு தசோவாகம் காணிக்கை என்பது தேவனுக்கு நீ கொடுக்க வேண்டியது உண்டு, நீ கொடுக்க வேண்டியது உண்டு, அதிலே உன்னை நீ ஆராய வேண்டும். நாம சொல்லலாம், நாம் எல்லாரும் தசோவாக காணிக்கை கொடுக்கிறோம். நான் இல்லைன்னு சொல்லவில்லை. நாம எல்லாரும் தசுவாக காணிக்கை கொடுக்கிறோம் தேவனுக்கு. தேவனுக்கு காணிக்கை கொடுக்காமல் வேற யாருக்கு கொடுப்பது? கொடுக்கிறோம். ஆனா தேவன் கேட்கிற விதமாய் நாம் கொடுக்கிறோமா? தேவன் சொல்லுகிற விதமாய் நாம் கொடுக்கிறோமா? நம்மளை நாம் இந்த நாளில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம தேவன் சொல்லுகிற தேவனுக்கு கொடுக்காமல் வேற யாருக்கு கொடுக்க போறீங்க? நான் தேவனுக்கு கொடுக்காமல் வேற யாருக்கு கொடுக்க வேண்டும்? உனக்கு கொடுக்கிறது எல்லாம் தேவனத்திலிருந்து இல்லையா வருகிறது? தசோவாகம் காணிக்கை. நான் ஒரு சொல்ல விரும்ப நினைச்சு சொல்லல, ஆனா நான் சொல்றேன், தெரியாது நன்மையா இருந்தா நன்மை இல்லைன்னு ஆண்டு சோத்துறது இல்லையா. நான் ஒரு ஆராதனையில இங்க வந்திருந்து பயிற்சி காணிக்கை டைம் வந்துட்டு, காணிக்கை டைம் வர்றதுக்கு முன்பாக நான் இப்பவும் காணிக்கை எடுத்து வைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டுனா காணிக்கை எனக்கு மனம் சம்மதிக்க என்ன செய்தேன் வச்சிட்டு 5 ரூபாய் எடுத்து என்ன செய்தேன்னு சொல்லிட்டீங்கன்னா புல்பிட்ல வச்சிட்டு, நார்மலா புல்பிட்ல நான் வைக்கிறது இல்ல, நார்மலா பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கேன். பழமையாக குடுக்கறது போல என்ன செய்தேன் தெரியுமா? பாக்கெட்டுக்குள்ள கைய வச்சு 10 ரூபாய் எடுத்து காணிக்கைக்கு போட்டேன். ஒண்ணு நீ மனப்பூர்வமா கூட இல்லாவிட்டா ஏதோ ஒரு விதத்துல உன் பணத்தை தேவனுக்கு தேவையில்லை உன் பணம். ஆனா அதை கொடுக்கவில்லை, நான் 10 ரூபாய் என்னத்துக்கு இல்லையா? 5 ரூபாய் போட்டா காணாதான்னு சொல்லி நான் 10 ரூபாய் பக்கத்துக்கு வச்சேன். ஆனா 10 ரூபாய் தேவன் என்ன செய்தார்? அதை முழு உள்ளத்தோடு கொடுத்திருக்கலாமே. தேவன் பலமாய் ஆசீர்வதிச்சிருப்பாரு இல்லையா? அது உண்மையோடு கொடுத்திருக்கலாம் இல்லையா? ஆண்டவரே உமக்குத்தான் ஆண்டவரே இது என்று சொல்லி 5 ரூபாய் வச்சு கடைசியா பார்த்தா டபுள் மடங்கு கொடுக்க வேண்டியதா போயிட்டு இல்லையா? ஆண்டவருக்கு சோத்திரம் இல்லையா? எப்படியோ நம்ம கொடுத்ததுனால கவலைப்படல, என்ன தேவராட்சியத்துக்கு தானே, தேவனுடைய காரியத்துக்கு தான், வேற யாரையும் கொடுக்கிறது தேவனுக்கு தான். ஆனா சரியாக கொடுங்க, 10ல் 1 தேவனையும் கொடுங்க இல்லையா? அநேக சபைகளில் ஊழியங்கள் வளராம இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? சரியாக வேதத்துல இருக்கிற சத்தியங்களை போதித்து சபை ஆசீர்வதிக்கப்படாத இடத்துல முதல்ல பண்டக சாலை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் இல்லையா? 100, 10ல் 1 அதை நீ தேவனுக்கு கொடு இல்லையா? இதுதான் சத்தியம். இதுல வெட்டி கிட்டி பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது, இல்லாவிட்டா சுத்தி வந்து வளைச்சு பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது இல்லையா? 100 புதிய பாட்டுல வேற அந்த 100க்கு மேலாக கொடுங்கன்னு சொல்லி நாம பிரசங்கம் கேட்டோம் இல்லையா? 100க்கு மேலாக கொடுக்கிறது நான் வர வைக்கிறேன். ஆனா ஆண்டவர் இங்க சொன்ன இந்த வசனத்துக்கு முதல்ல கீழ்படிங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிங்க, அவ்வளவுதான் இல்லையா? நாம என்ன குறிச்சு பேசுறது, நான் என்ன செய்யறேன்னு சொன்னா 10ல் 1 பங்கு எடுத்து அந்த 1 பங்குல அதை 10 ஆக்கி அதுல 1 பங்கு கொடுக்கப்பாங்க. விளங்குதா என்ன சொல்றேன்? 10ல் 1 எடுத்து அதை திருப்பி 10ல அதுல 1 எடுத்து கொடுக்கும். நான் சொல்றேன், தேவனை வஞ்சித்து நீங்க நன்மை பெற போறது இல்லை. ஏதா சத்தியம், எதுக்கு பூ வச்சு மாலை வச்சு எல்லாம் கொடுக்க எனக்கு தெரியும். நீ தேவனுக்கு முன்பாக உனக்கு வருகிற வருமானத்துல தேவனுக்கு சொல்லி, தேவன ராஜ்யத்துக்கு சொல்லி, தேவ ஊழியர்களுக்கு சொல்லி, தேவனால என்ன சிக்கெட்டு பிள்ளைகள் விதவைகள் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு சொல்லி நீ என்ன செய்யணும், கொடுத்துத்தான் ஆகும். இல்லைன்னு சொல்லி சொன்னா தேவன் அதற்கு முன்ன ஒரு நாளில் கொண்டு வந்து நிறுத்துவார். அதற்கு நீதான் பதில் கொடுக்குது. வார்த்தை வருகிற பொழுது தயவு செய்து கேளுங்க, அதற்கு அதுக்கு திறந்தொள்ளத்தோடு விட்டு கொடுங்க. இல்லைன்னு சொல்லி சொன்னா அது எனக்கு இல்ல, அது அவருக்கு, அது அவருக்கு இல்ல, இது எனக்குன்னு சொல்லி சொல்லி வருகிற வார்த்தைகளை தவற விட்டுறாரு. விதைக்கப்படுகிற விதைகள் வந்து உன்னுடைய உள்ளத்தில் விழுந்து அது பலன் கொடுக்கும் இல்லையா. விட்டு விட்டுன்னு சொல்லி சொன்னா காகம் வந்து கொண்டு போய் பொறுக்கப்பட்டு போய் விதைகள் போய் நிலத்துல விழுந்துச்சுன்னா இதுல முளைக்காது. உன்னுடைய இருதயத்துல விழணும், அது உன்னுடைய இருதயத்துல விழணும் அது இல்லையா. ஆகவே கடைசியாக ஒரு வாக்கை பார்த்து நாங்கள் முடிப்போம். மூன்றாவது வெளிப்படுத்தல் 3:16 பாருங்க. வெளிப்படுத்தல் 3:16.
இப்படி நீ குளிரமின்றி அனலுமின்றி வெறி வெறுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாயின் என்று வாந்தி வண்ணி போடுவேன்.
பாருங்க கடைசி இந்த வார்த்தையை சமூகத்தில் நான் வைக்கிறேன். எல்லாரும் எழுந்திருப்போமா? எல்லாம் எழுந்திருங்க.